நேற்றைய கதையில் ஆதிசங்கரர் மண்டன மிஸ்ரரை வாதத்தில் ஜெயிச்சு அப்புறம் மண்டன மிஸ்ரர் சுரேஸ்வராச்சாரியாள் அப்படின்னு சந்நியாச தீட்சை எடுத்துட்டு ஆதிசங்கரோட கிளம்பினதும் மண்டன மிஸ்ரருடைய பூர்வாசிரம மனைவி சரசவாணி ஆச்சாரியாள் வேண்டுதல் படி சிங்கேரியில் சாரதாம்பாளை குடிகொண்டு உலகத்துக்கு அருள் பண்ணிட்டு இருக்கிறது அந்த விவரங்கள்லாம் சொன்னேன். இன்னைக்கு பத்மபாதருடைய கதையை பார்ப்போம். பத்மபாதர் ஆதிசங்கரர்கிட்ட முதல்ல வந்து சேர்ந்த சிஷ்யர். காசியில் ஆதிசங்கரருக்கு 16 வயசு இருக்கும்போது அவர் பாஷ்யங்கள்லாம் எழுதி பூர்த்தி பண்ணோடனே பத்மபாதர் வந்துட்டார். இங்கே சோழ தேசத்துலேருந்து போனவர் அவர், சனந்தனன் பேர். ஆதிசங்கரரை பார்த்து அவருக்கு பக்தி ஏற்பட்டு ஆதிசங்கரர் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். ஒரு நாள், இது முன்னே சொன்னேன், ஒரு நாள் கங்கையில் அந்த பக்கம் பத்மபாதர் இருக்கார், அக்கரையில் இக்கரையில் ஆதிசங்கரர் இருக்கார். அவர் ஸ்நானம் பண்ணிட்டு பத்மபாதர்கிட்ட துண்டு கொண்டு வான்னு சொல்கிறார். ஆஹா, குருநாதர் ஈரமாக இருக்காரே, துண்டு கேட்குறாருன்னு நடுவில் நதி இருக்கிறது கூட தெரியாமல் பத்மபாதர் நதி மேலேயே நடந்து வரார். அப்போ கங்காதேவி அவர் பாதங்களை தாங்கிக்கிறதுக்கு பத்மங்களை, தாமரையை உண்டாக்கி அதில் அவர் கால் வச்சுன்னு வந்துடுறார். வந்து துண்டை கொடுத்துடுறார். அப்போது ஆதிசங்கரர் காமிக்கிறார், பார், உன்னை கங்காதேவி பத்மங்களை உண்டு பண்ணி உன்னை காப்பாத்தினா, அதனால இன்னிலேருந்து உனக்கு பத்மபாதர்னு பேர் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி அவருக்கு காரண பெயர் இந்த பத்மபாதருங்கிறது. சங்கர பகவத் பாதர், கௌடபாதர் அப்படிங்கிறது பகவானுடைய திருவடியாக இருக்காங்கிறதுனால அவர் பகவத் பாதர்னு பேர். பத்மபாதருக்கு பத்மங்கள் பாதங்கள்னு தோன்றியதுனால பத்மபாதர்னு பேர். உத்தம சிஷ்யராக இருக்கார். அந்த பத்மபாதரோட பூர்வ கதை ஒன்று இருக்குது. அவர் இந்த சோழ தேசத்தில் இருந்தபோது ஒரு மகான் கிட்ட நரசிம்ம மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு ஒரு மலை மேலே காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அந்த ஜெபிஷன் இருக்கார். பல நாளாக ஆவர்த்தி பண்ணிட்டுருக்கார், நரசிம்மருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு. ஒரு வேடன் வரான். இந்த வேடன் வந்து இவரை பார்த்தோன்னே, என்ன சாமி, எதுக்கு இங்கே காட்டில் வந்து நீ கஷ்டப்படுற, உனக்கு என்ன வேணும், தேனா தினமாவா, எது வேணாலும் எங்களை கேட்டால் கொண்டு வந்து கொடுப்போமே, நீ பூஞ்ச பிராமணன், இங்கே நீ வந்து தாக்குப்பிடிக்க முடியாது, எங்களை மாதிரி நல்ல பலசாலிகளாக இருக்கிறவா தான் இங்கே காட்டில் வேட்டையாடி நாங்கள் உயிரோடு இருக்க முடியும், என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். இந்த பத்மபாதருக்கு எதனடா தெய்வம் ஒருத்தன் வந்து நம்மளை தபஸுக்கு இடையூறு பண்ணுறானேன்னு தோன்றுறது. அப்போது அவர் சொல்கிறார், நீ போயிட்டு வாப்பா, நான் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் என்ன வேணால் கேளுங்க சாமி, உங்களுக்கு பண்ண ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். உடனே பத்மபாதர் சொல்கிறார், ஒரு சிங்க தலையும் மனுஷ உடம்புமா ஒரு மிருகம் இருக்குது, நான் அதை தேடிட்டு இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற. அவனுக்கு ஆச்சரியமா, இந்த காட்டிலே நான் தான் பெரிய வேடன்னு பேர், இத்தனை வருஷமாக நான் இந்த காட்டில் இருக்கேன், ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஒரு மிருகம் நான் பார்த்ததில்லையே அப்படிங்கிறேன். அப்படி ஒன்று இருக்குது, நீ போயிட்டு வான்றார். சாமி, நீ சொன்னால் போய் சொல்ல மாட்டேன், நான் உனக்கு அந்த மிருகத்தை பிடிச்சி தரேன் அப்படின்னோடனே இவர் சிரிக்கிற. இன்னும் சிரிக்கிறியா நீ, நான் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள உனக்கு அந்த மிருகத்தை பிடிச்சி தரேன், இல்லைன்னா நான் உயிரே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேடன் அன்னைக்கு முழுக்க தெரிகிறான் அந்த காட்டில். அவர் சொன்னார்னா இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த ரூபத்தையே தியானம் பண்ணிட்டு ஏகாகிர சித்தத்தோடு அந்த காட்டில் அன்னிலேருந்து அன்னைக்கு ராத்திரியெல்லாம் தேடுறான், அடுத்த நாள் பகலெல்லாம் தேடுறான், அவனுக்கு பசி தாகமெல்லாம் மறந்து போய்டுறது. அப்படி ஒரு மனசோடு அந்த நரசிம்மசுவாமியை தியானம் பண்ணி தேடிகிட்டே இருக்கான். கடைசியில் அவனுக்கு கிடைக்கல. அப்படி தேடி கிடைக்கிற வஸ்துவா பகவான் ஆச்சே, அதனால் அவன் கடைசியில் ரொம்ப மனசு நொந்து போய், சரி அவர் சொன்னார், நமக்கு தான் தெரியல, நம்ம உயிரை விடுவோம் அப்படின்னு ஒரு மரத்தில் சுற்றின்னு இருக்கிற ஒரு கொடியை எடுத்து தூக்கு போட்டுக்க போகிறான். அவ்வளவு தூரம் அவன் சத்திய நிஷ்டை, கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா உயிரை விடுவோன்னு உயிரை விட போய்ட்றான். அவன் கழுத்தில் அந்த சுருக்கை போட்டுட்டு போகும்போது நரசிம்மசுவாமி அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டார். இப்படி ஒரு ஒரு மனசோட தியானம் பண்ணியிருக்கான், இப்படி உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான்னு நரசிம்மசுவாமி அவனுக்கு தர்ஷனம் கொடுத்துடுற. ஆஹா மாட்டினியா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சுருக்கு போட்டு வச்சிருந்த அந்த கொடியே எடுத்து அவரை கட்டுறான். அவரும் கட்டுப்படுறார், பக்த பராதீனன். நேராக இந்த பத்மபாதத்தை கூட்டிட்டு வரான். இதோ பாரசாமி பிடிச்சிட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு போ ஊருக்கு அப்படிங்கிறான். அவருக்கா கண்ணுக்கு தெரியல. அப்போது சுவாமி, நான் இத்தனை தபஸ் பண்ணுறேன், எனக்கு கண்ணுக்கு தெரியலன்னா அவர் சுவாமி சொல்கிறார், நரசிம்மர் சொல்கிறார், இவன் வந்து கோடி வருஷம் தபஸ் பண்ணால் என்ன ஒரு ஏகாகிர சித்தம் வருமோ அத்தனை ஒரு மனசோட இவன் வந்து என்ன தியானம் பண்ணியிருக்கான். என்னால் இந்த ஒரு வேடனோட சங்கவனம் கிடைச்சதுனால நீ என்னுடைய இந்த வாக்கையும் என்னோட கர்ஜனையும் கேட்ட, உன்னுடைய மந்திர ஜபம் சித்தி ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. நீ ஊருக்கு போ, பின்னாடி ஒரு தடவை உபயோகமாக இருக்கும் இந்த மந்திர ஜபம் பண்ணது அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. சொல்கிறார் சரின்னு இவர் வந்துடுறார். அப்புறம் காசிக்கு போகிறார், ஆதிசங்கருக்கு சிஷ்யராகிறார். இந்த ஆதிசங்கர் பகவத் பாதாக்கிட்ட பல மதஸ்தர்கள் வந்து வாதம் பண்ணுறா. இந்த காபாலிக மதன்னு ஒன்று, நரபலியெலாம் கொடுக்குறவாவா, அவா வந்து சில பேர் வந்து கேட்டுக்கிறா இவர் சொல்கிறத, அவ திருந்துறா, வாமாச்சாரங்கள்லாம் விட்டு தட்சிணாச்சாரத்துக்கு வந்து நல்ல வழியில் பூஜை பண்ணுறா. ஆனால் சில பேர் வந்து அவர்கிட்ட ரொம்ப வெறுப்பு வச்சுண்டு இவரை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அதில் ஒரு காபாலிக தலைவன் ஒருத்தருக்கான், அவன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறான். இவரை நம்மால் நேரடியாக எதுவும் ஜெயிக்க முடியாது, இவர் பெரிய தபஸ்வியாக இருக்கார், அதனால் ஒரு சூழ்ச்சி பண்ணலான்னு தனியாக ஆதிசங்கர் இருக்கும்போது அவர் பக்கத்தில் வந்து, சாமி நான் இந்த கபாலி குறித்து ரொம்ப நாளாக நான் வந்து உபாசனை பண்ணுறேன், எனக்கு தரிசனம் கிடைக்கல. ஒரு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண ராஜாவோ இல்லை ஒரு சன்னியாசியோ அவள் தலையை நான் வந்து பலி கொடுத்தா, அவளை வெட்டி அவள் தலையை நெருப்பில் கொடுத்தா எனக்கு சாமி தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எங்களுடைய மதத்தில் அதுதான் நம்பிக்கை. ராஜா கிட்ட போனால் அவன் முதல்ல என்ன வெட்டிடுவான், நீ சாமியாராக இருக்க உன் தலையை கூடன்னு கேட்குறார். ஆதிசங்கரர் எவ்வளவு ஞானத்தோடு இருக்கார், இந்த உடம்பு நான்கிற எண்ணமே இல்லாதவருங்கிறதுக்கு ஆதிசங்கரர் சொல்கிறார், ஆஹா அப்படியா, இந்த மரங்கள் பட்டு போனால் ஏதோ ஒரு அடுப்பெரிக்க உபயோகப்படுறது, எந்த ஒரு மிருகங்களோ அந்த கொம்பை வச்சு அபிஷேகம் பண்ணுறா, தோல்லாம் வச்சு ஏதோ உபயோகப்படுத்திக்கிறா, அப்படி இந்த மனுஷ சரீரம்தான் உபயோகமே இல்லாமல் இருக்குதுன்னு நான் நினச்சேன். இதனால் உனக்கு ஒரு உபயோகம்னா நான் அதை கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் ஆக்ஷேபம் இல்லை. இதனால் இந்த சிஷ்யர்கள் கூட இருக்கிறவாள்லாம் இந்த உடம்பு மேலே ஒரு அபிமானம் வச்சுருக்கா, அதனால் நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே நான் இருப்பேன் இந்த நேரத்தில், நாளைக்கு அந்த இடத்துல நான் இருப்பேன், நீ வந்து என் தலையை எடுத்துன்னு போயிடுங்கிறார். அப்படி ஒரு வைராக்கியம். அதே மாதிரி அடுத்த நாள் அவர் உட்காந்துருக்கார், இந்த காபாலிகனும் வரான், பெரிய அறிவாள் எடுத்து அவர் கழுத்தில் போட போகிறான், பெரிய வாள் எடுத்து. அப்போது திடீர்னு அங்கே பத்மபாதர் வரார். அவருக்குள்ள நரசிம்மசுவாமி ஆவிர் பவிச்சு அந்த காபாலிகனை கீழ்ச்சி போட்டுறார். ஆதிசங்கரர் ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்குறார், அந்த காபாலினியோட மிருத சரீரம் இருக்கு, பத்மபாதர் கைகூப்பி நின்றுருக்கார். என்னாச்சுன்னு கேட்குறார். எனக்கு தெரியலையே, நான் பத்மபாதர் சொல்கிறார், நான் கங்கை கரையில் இருந்தேன், திடீர்னு இங்கே இருக்கேன், என்னாச்சு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஓஹோ, உனக்கு நரசிம்ம மந்திர உபதேசம் இருக்கான்னு கேட்குறார். ஆமாம், முன்ன நிறைய ஆவர்த்தி பண்ணேன், ஜபங்கள்லாம் பண்ணேன், சுவாமி எனக்கு ஒரு வேடனுக்கு தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கல, பின்னாடி வந்து நான் உனக்கு சகாயம் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு உடனே அதுதான் பண்ணியிருக்கார். நரசிம்மசுவாமி உனக்குள்ளே வந்து என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த காபாலிங்கனை கீழ்ச்சி போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, இதுக்கு மேலே என்ன வேணும், நரசிம்மசுவாமி பண்ண பெரிய உபகாரம், என் குருவை காப்பாற்றினாரு அப்படின்னு நரசிம்மசுவாமியும் ஆச்சாரியாலையும் பத்மபாதர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். இது ஒரு பத்மபாதருடைய ஒரு அழகான ஒரு கதை. அடுத்தது வியாசாச்சாரியாலும் சங்கரரும் வாதம் பண்ணுறா. வியாசர் ஒரு கிழவர் மாதிரி வந்து சங்கரர் பண்ண பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறார் அந்த சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது சங்கரருக்கே வந்திருக்கிறது வியாசாச்சாரியாள் அப்படின்னு தெரியல, இந்த பத்மபாதருக்கு அந்த குரு பக்தினால் தெரிஞ்சிடுறது. அவர் சொல்கிறார், இந்த சங்கர சங்கரோ சாட்சா சங்கர சங்கர சாட்சாத் வியாசோ நாராயணஸ்வயம் தயோர்விவாதே சம்பிராப்தே கிங்கரா கிங்கரோமியகம் அப்படின்னு சொல்றார். இந்த சங்கரரோ சாட்சாத் சிவபெருமான், வந்திருக்கிற வியாசாச்சாரியாரோ விஷ்ணு சுரூபம், இவா ரெண்டு பேரும் விவாதம் பண்ணா கிங்கரனானான்னு என்ன பண்ண முடியும்? கிங்கரஹா அப்படிங்கிறதுக்கு வேலைக்காரன்னு ஒரு அர்த்தம். என்ன பண்ணும் என்ன பண்ணும்னு கேட்கறதுனால கிம் கரோமி அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறதுனால கிங்கரஹான்னு அர்த்தம், ஒரு வார்த்தை வேலைக்காரனுக்கு. என்னால் இதை நான் என்ன பண்ண முடியும், ரெண்டு பேருக்கு நமஸ்காரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுற. அப்போது சங்கரர், இந்த நான் பண்ண பாஷ்யத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு வியாசர் சொல்கிறார். ஒரு தப்பும் இல்லை, ரொம்ப எப்படி மடக்கி கேட்டாலும் என்ன மாதிரி வாதம் பண்ணாலும் இதில் பதில் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் உன்னோட இவ்வளோ நேரம் வாதம் பண்ணேன். ரொம்ப இந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் உலகத்தை விளங்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இன்னொரு 16 வருஷங்கள் ஆயுசு கொடுத்து, அப்படி 32 வருஷங்கள் ஆதிசங்கரருக்கு ஆயுசு கொடுக்குறார். இது பத்மபாதருடைய இன்னொரு கதை. இது தவிர இன்னொன்று இருக்கு. இந்த பத்மபாதர் சுரேஸ்வராச்சாரியர் மண்டலம் சுரேஸ்வராச்சாரியர் ஆயிட்டார், அங்கேருந்து அவா சிங்கேரிக்கு வரா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது சுரேஸ்வராச்சாரியார் ஆதிசங்கரருடைய பாஷ்யத்துக்கு, நான் பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு நான் வார்த்திகம் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு நோட்ஸ் ஒன்று எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆச்சாரியார்கிட்ட. இதை அவள்லாம் கேட்டுருக்கா மற்ற சிஷ்யர்கள்லாம், அவளுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகம். சுரேஸ்வரர் பூர்வ மீமாம்சையில் இருந்தார், இப்போதான் அவர் வேதாந்தத்தை உத்துண்டு இந்த பக்ஷத்துக்கு வந்திருக்கார். அவர் ஆதிசங்கருடைய பாஷ்யத்தை எடுத்து அதில் வந்து சரி தப்புலாம் பார்த்து விட்டு போனதெல்லாம் எழுதுறேன்னு எழுதினா ஏதாவது அவருடைய பழைய கொள்கைகளில் எதையாவது எழுதிட போகிறார் அப்படின்னு ஒரு சந்தேகம். இதை வந்து பத்மபாதர் ஆச்சாரியன்ட்ட சொன்னதா ஒரு சங்கர விஜயத்தில் இருக்கு. அப்போ ஆச்சாரியால் சும்மா இருந்துடுறார். இது சுரேஸ்வரர் காதலே விழுந்துடுறது. சுரேஸ்வரர் சரி நான் எழுதலை, இந்த வார்த்தைக்கு எழுதலைன்னு வச்சுட்டார். அப்புறம் சுரேஸ்வராச்சாரியார் என்ன பண்ணுறார், நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதி ஆச்சாரியால் நமஸ்காரம் பண்ணி அவர் பாதத்தில் வைக்கிறார். அந்த அத்வைத சித்தின்னு அர்த்தம், காரியமே இல்லாத நிலைமை எப்படி அடையணும் அப்படின்னு ஒரு வழி காமிக்கிற மாதிரி ஒரு புஸ்தகம், ரொம்ப சுத்தாத்வைத்தத்தை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதி ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் புத்தி வந்துடுறது, சுரேஸ்வரர் போய் நம்ம சந்தேகப்பட்டோமே அப்படின்னு. அவர் எல்லாரவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறார். இருந்தாலும் பத்மபாதருக்கு இந்த மாதிரி நம்ம ஆச்சாரியாள் பண்ணுன்னு சொல்லி இவர் வார்த்தைகள் எழுத போகும்போது நம்ம அதுக்கு போய் நடுவில் பேசிட்டோமேனு அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்புறம் பத்மபாத ஆச்சாரியாள் ஒரு டீக்கா அப்படின்னு அவர் ஒரு நோட்ஸ் இந்த சங்கரருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு பத்மபாதர் ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் ஒன்று எழுதுறார். அதை வந்து அவர் எழுதிட்டே வர்றார். திடீர்னு அவருக்கு க்ஷேத்ராடனம் போகணும் அப்படின்னு தோன்றுறது. அவர் க்ஷேத்ராடனம் போகிறேன், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஆதிசங்கர்கிட்ட கேட்குறார். சரி போயிட்டு வாப்பான்னு சொல்கிறார். அவர் அந்த க்ஷேத்ராடனம் வரும்போது இங்கே திருவானைக்கால மாமா வாத்துக்கு வர்றார். அந்த மாமா வாத்து தங்குறார். அந்த மாமா ரொம்ப தீவிர மீமாம்சகர். அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சங்கரர்னு ஒரு மகான் அவதார புருஷர், அவருக்கு சிஷ்யனாக இருக்கேன் அப்படின்னு நான் வேதாந்தந்தான் பார்த்தாலே அந்த மாமாவுக்கு என்னடா அது சன்னியாசம் விஷ் போட்டு வரானே மருமான்னு ஒரு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி நான் புஸ்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தோன்னே அந்த மாமாவுக்கு ஆஹா இவன் இவ்வளோ தெளிவாக இதை எழுதுகிறான், இந்த புஸ்தகம் மிஞ்சித்துனா நம்முடைய மீமாம்சை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீ ராமேஸ்வரம் தானே போயிட்டு வர வழியில் இங்கே வா, நான் இந்த புஸ்தகத்தை பத்திரமா நான் படித்து பார்த்துட்டு தரேன் அப்படின்னு அதை வாங்கி வச்சுக்கிறார். இவர் ரிவைஸ் பண்ணி புஸ்தகத்தை எழுதி முடிக்கலான்னு கொண்டு வந்தார். அந்த மாமா அதை வாங்கி வச்சுக்கிறார். அந்த மாமா அவருக்கு எவ்வளோ இதில் கோபங்கிறது காமிக்கிறதுக்கு அவர்கிட்ட ரெண்டு வீடு இருந்துதான், ஒரு வீட்டில் அந்த புஸ்தத்தை வச்சு அந்த வீட்டே எரிச்சுடுறார். அப்புறம் பத்மபாதர் ராமேஸ்வரம் போயிட்டு திரும்பி வரும்போது நான் அந்த வீட்டில் வச்சுருந்தேன்பா, அந்த வீடோடு அந்த புஸ்தம் எரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறார். பத்மபாதர் வருத்தப்பட்டு சரி நம்ம ஏதோ சுரேஸ்வர ஆச்சாரியால தப்பா நினைச்சதுனால இப்படி ஆயிடுத்து போல இருக்கு, எல்லாம் ஆச்சாரியால் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர. இதுல என்ன, முதல் தடவை அவர் எழுதின போது அந்த இந்த மாதிரி நான் ஒரு டீக்கா எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆச்சாரியாள்கிட்ட படிச்சு காமிக்கிறார். அந்த படிச்சு காமிச்சதுல முதல் அத்தியாயம் 4 பாதமும் 2வது அத்தியாயத்துல 1வது பாதமும் என்கிட்ட படிச்சு காமிச்ச, அது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கடக்கடன்னு ஆச்சாரியால் அப்படியே திருப்பி சொல்ற. ஆச்சாரிட்ட வந்து சொன்னபோது இந்த மாதிரி புஸ்தகம் எரிஞ்சு போயிடுத்தோடனே இந்த 5 பாதங்கள் நீ படிச்ச என்கிட்ட, நான் அதை அப்படி திருப்பி சொல்றேன் எழுதிக்கோன்னு அந்த 5 பாதங்களை எழுதிக்கிறார். அதனால அந்த புஸ்தத்துக்கு பஞ்சபாதிகான்னு பேரு. அப்புறம் இவாள்லாம் சுரேஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணதுனால சுரேஸ்வரர் 2 உபநிஷத்துக்கு அவர் பாஷம் எழுதியிருக்கார். அதுல கிருஷ்ண யஜுர்வேதத்தோட வழக்கில் இருக்கிற தைத்திரிய உபநிஷத்துக்கும் சுக்ல யஜுர்வேதத்தோட பிருகதாரண்ய உபநிஷத்துக்கும் சுரேஸ்வராச்சாரியால் பாஷ்யம் எழுதியிருக்கார். அது அதனால அவர் வார்த்திகம் எழுதியிருக்கார், பாஷ்யத்துக்கு வார்த்தைகள் எழுதினார். அதனால அவருக்கு வார்த்திகக்காரர்னே ஒரு பேர் சுரேஸ்வராச்சாரியாளுக்கு. சுரேஸ்வராச்சாரியால வந்து காஞ்சி மடத்திலையும் சுங்கேரி மடத்திலையும் துவாரகா மடத்திலையும் தங்களுடைய ஆச்சாரிய பரம்பரையில சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெரிவா இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிசால்வ் பண்ணிடுறா. ஒவ்வொரு மடத்துலையும் இவர் நல்ல படித்தவர், நல்ல பெரியவர் சுரேஸ்வரர், அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்ச நாள் இருந்து ஒரு சிஷ்யனை உருவாக்கிட்டு அப்புறம் வேற ஊருக்கு வந்திருப்பார். அடுத்த மடத்தில் அங்கேயும் ஒரு சிஷ்யனை உருவாக்கி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்கள் என்னென்ன பண்ணணுமோ இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன வேண்டியதோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த இடத்துல போய் அங்கேயும் அவர் மடத்தை ஆரம்பிச்சிருப்பார் ஆச்சாரியால் உத்தரவுபடி. அதனால எல்லா மடங்கள் 3 மடங்களையும் நாங்கள் வந்து சுரேஸ்வரர் முதல் ஆச்சாரியால் நினைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சுலபமாக மகாபரிபா சொல்கிறார். இங்கே காஞ்சிபுரத்தில் பெரிய ஆதிசங்கரர் சர்வஜ்ஞ பீட்டம் ஏறின போது ஒரு சின்ன பையன் அவரை பல கேள்விகள் கேட்குறான். அதுக்கு ஆச்சாரிய அழகாக பதில் சொல்லிட்டார். அப்புறம் அவன் நமஸ்காரம் பண்ணுறான், உனக்கு என்ன வேணும்னு, எனக்கு சன்னியாசம் வேணும்னு கேட்குறான். அதனால அந்த குழந்தைக்கு ஆச்சாரியால் சன்னியாசம் கொடுக்குறார். பால சன்னியாசி, அவன் பேர் சர்வஜ்ஞாத்மன் அப்படின்னு சர்வஜ்ஞாத்ம முனி. அவர் ஒரு சாரீரகம் சங்கேப சாரீரகம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த சர்வஜ்ஞாத்மர் சுரேஸ்வராச்சாரியால் கைடன்ஸில் காஞ்சி மடத்தில் முதல் ஆச்சாரியாளாக இருந்திருக்கார் அப்படின்னு இவாளுடைய சங்கர விஜயத்தில் இருக்கு. அப்படி இன்னைக்கு ஆதிசங்கரருடைய முக்கிய சிஷ்யர்கள் பத்மபாதர், சுரேஸ்வரர், சர்வஜ்ஞாத்மர் எல்லாரையும் ஸ்மரிச்சோம். நாளைக்கு ஹஸ்தாமலகர் தோடகர் அப்படின்னு ஒரு 2 சிஷ்யர்கள், அவார்ட பெருமையெல்லாம் நினைப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.